ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 5 சூத்திரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே ஒளிகரணங்கள் உணர்த்த உணர்வது ஆன்மா, அது தானாக உணர்வது. எனவே தானாக உணரும் பிரம்மத்துக்கு வேறாக ஒளிகரணங்கள் உணர்த்த உணரும் பொருளாக ஆன்மா உள்ளது. அடுத்தவங்க பரம்பொருளே ஆன்மான்னு சொன்னது தப்பு, ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க பாருங்க, அதை பாருங்க நீங்க. அவர்கள் என்ன தப்பு சொன்னாங்கன்னா, இந்திரியம் மட்டுமே ஆன்மான்னா, போட்டு கூட மட்டுமே ஆன்மான்னா, இது எல்லாம் சேர்ந்த கூட்டம். இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அறிவு நிகழாது. ஏன்னா எது அறியக்கூடிய பொருளோ அதான் ஆன்மா. அப்ப அறிவு நிகழணும்னா இந்த கூட்டம் அத்தனையும் வேணும். கூட உடலும் வேணும், இந்திரியமும் வேணும், சுக்கும் உடலும் வேணும், பிராணவாயும் வேணும். இவை எல்லாம் சேர்ந்த சமுதாயமே ஆன்மா, சமுதாய ஆன்மாவாதி அல்லது சமூக ஆன்மாவாதி. இப்ப சொன்னா எப்பா இது எல்லாம் சேர்ந்த சமுதாயம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு சமுதாயம் இருக்கு, அதுக்கு ஆன்மான்னு பேர் இல்லை, அதுக்கு உடம்புன்னு பேர், தனு என்று பேர். அது ஒரு கரு, ஆன்மாவுக்கு கருவி, இயந்திரம். அது மாயையிலிருந்து வந்த இயந்திரம். இந்த மாயையிலிருந்து வந்த இயந்திரமாகிய அந்த தனுவுக்கு உள்ளே எப்படி ஒரு வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்காரன் இருக்கிறானோ, அது மாதிரி இந்த மாயையிலிருந்து வந்த இயந்திரமாகி இந்த உடம்புக்கு உள்ளே வந்து ஆன்மாங்கிற பொருள் இருக்கிறது, அறியக்கூடிய பொருளாக இருக்கின்றது. பரமான்மானா அது இந்த உடற்கருவிகளுக்குள்ள போய் தங்கியிருக்காது. இது எதுவுமே வேண்டாம், அது தானே உணரும். இந்த மாயா இந்த தனவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த கருவி கண்ணங்களை துணை கொண்டு அறிந்து கொண்டு இப்படி நனவு கனவு உறக்கம் அவத்தைப்பட்டுக் கொண்டிருப்பது எதுவோ அதுவே ஆன்மான் என்று சொன்ன சொல்லிட்டு இந்த ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்ல வரேன் போற. இப்படிதான் ஒரு இடத்துக்கு புறப்படுவோம், 4 நான் பதில் சொல்லிட்டு புறப்படுவோம். புறப்படும் போது 5 ஒருத்தம் வருவான். அப்ப நேரம் என்ன சொன்னா, நான் இப்ப ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன், நீ அந்த ஊர்ல வந்து என்ன பாருங்க, அங்க வச்சு நம்ம பார்ப்போம், அங்க வச்சு பேசுவோம், இப்ப நேரம் ஆயிடுச்சு. அது மாதிரி இங்க வந்து யாருக்கு சூனிய ஆன்மவாதி, கூடதேக ஆன்மவாதி, இந்திரிய ஆன்மவாதி, சூக்மதேக ஆன்மவாதி, பிராண ஆன்மவாதி, அப்புறம் பிரம்ம ஆன்மவாதி, சமூக ஆன்மவாதி, 7 பதில் சொல்லியிருக்காரு. 8 அவங்க நினைக்கிறான் அந்த கரண ஆன்மவாதிங்கிறான் இல்லையா. நீ 4 நிமிஷத்துக்கு அப்பா பேசுவேன், 3 நிமிஷம் முடிச்சாச்சு, 4 நிமிஷம் அங்க பேசிடுவோம். அங்க வசதி இலக்கணம் சொல்ல போறேன், உன்ன செட்டில் பண்ணிட்டு நான் வசதி இலக்கணம் சொல்றேன் பாட்ட. என்ன என்ன அந்த கரணங்களே ஆன்மான்னு சொன்னா என்ன குற்றம்? அந்த கரணங்கள் அவதான பொறிகள் அறிகின்றனா, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காதவர்கள் குழு. கண்ணால பார்ப்பதால் மட்டும் யாருமே தெரிஞ்சிருமா? எல்லாரும் பஸ்ரதா இருக்கிறோம், பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. நாம அன்னைக்கு பார்த்து ஒரு முக்கியமான வேலையா போறோம்னு வச்சுக்கோங்க, போய் அந்த வேலையை எப்படி முடிக்கணும், அந்த வேலையில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த சிந்தனையிலே இருக்கும். அப்ப தெரிஞ்சவரே ஒருத்தர் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அதை கவனிக்காம இருக்கும். கண்ணை முடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனால் கவனிக்கலையே. அப்ப கண்ணுங்கிற இந்திரியமே அறிஞ்சிருதா? இல்ல. கண்ணால் அறியப்பட்ட உருவம் மனசுக்குள்ள போகணும், போய் அது சித்தத்தால் சிந்திக்கப்பட்டு இல்லையா, மனசனால யாருன்னு ஒரு ஐயம் கொள்ளப்பட்டு, அகங்காரத்தால யாருன்னு நம்ம முடிவு பண்ணிட வேண்டியதான் ஒரு எழுச்சி உண்டாகி, அப்புறம் புத்தி தான் நிச்சயிக்கணும், இது இன்னாருதான், நமக்கு தெரிஞ்ச ஆளு இந்த ஆளு, இவர்தான் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, நமக்கு இந்த ஆளுதான் உட்கார்ந்துருக்காருன்னு அந்த புத்தி நிச்சயித்தாதான், ஐயா வாங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். கண்ணால பார்ப்பதனால மட்டும் நமக்கு தெரியாது. ஆனா எந்த ஒரு சிந்தனையும் ஒரையும் இல்லாம நார்மலா இருக்கும்போது பார்த்த உடனே அந்த விஷயம் புத்திக்கு பேருது, அது நிச்சயிக்கப்பட்டிருது. அந்த கரணங்கள் இப்படி விரைவா தொழில்படுது. எப்படியோ அந்த கரணம் செயல்பட்டாதான் அறிவு வந்து நிச்சயிக்க, என்ன விஷயம் அப்பதான் நிச்சயிக்க முடியும். ஒரு பாட்டு இது என்ன பாட்டுதான், அல்லது ஒருத்தர் பேசுறாரு இன்னதுதான் பேசுறார், நான் இப்ப பேசுறேன்னா 4 உத்தரம் தான் பேசுறார் அப்படின்னு காது கேட்கிற காது நிச்சயிக்கல. காது வழியா அந்த 4 செய்தி உள்ள போய் மனசால சிந்திக்கப்பட்டு புத்தி தான் நிச்சயம் பண்ணுது. ஆமா, அவர் 4 இருக்கேன்னு பேசிட்டு இருக்காரு. மனசுக்கு வேற வேற போதுட்டோம்னா என்ன பேசிட்டு இருக்காரு தெரியாது இல்லையா? நான் 4 என்னன்னா அதே இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்டுருவீங்க, ஏதோ அவங்க புரிஞ்சுட்டு இருந்தீங்க 4 அதே இப்போ சொன்னீங்கன்னு. அப்ப காதால மட்டும் நிச்சயிக்கப்படலை, காது வந்து போகிறதுக்கு ஒரு வழி அவ்வளவுதான். அதனாலதான் 5 வாயில் நாங்க வாயில் அந்த கரணங்களுக்கு விஷயம் போகிறதுக்கு அவை வாயில் அவ்வளவுதான். அந்த கரணங்களை துணை கொண்டுதான் ஆன்மா என்ன செய்யும், நிச்சயம் புத்தி நிச்சயிக்கிறதுனா புத்தியும் துணை கொண்டு ஆன்மா நிச்சயிக்கிறதுன்னு இருக்கும் இல்லையா? கார் ஓடுதுன்னா காரை அந்த டிரைவர் ஓட்டுறாரு, கார் ஓடுதுன்னு சொல்லுவோம். கார்வல் கார்வல் அந்த மாதிரி புத்தி நிச்சயம் சொல்லுவாங்க. புத்தியை போன்ற ஆன்மா நிச்சயிக்கிறது அந்த கரணங்கள் மட்டும் இல்லைன்னா ஒரு நிச்சயம் நிச்சயிக்கப்பட்ட அறிவு விளையுமா? அறிவது எதுவோ அதுதான் ஆன்மா. நீங்கள் அந்த நிச்சயமான அறிவு அந்த கரணத்தில் தான் விளையுது. எனவே அந்த கரணங்களே ஆன்மா. அதே காரணமா சொன்னாங்க, ஒருத்தன் தூள உடல் ஆன்மானா, இன்னொருத்தன் தூள உடல உள்ள ஐகோடிகளே ஆன்மான. அது மாதிரி நீ என்ன சொல்ற, ஒருத்தன் சூப்பம் உடல் ஆன்மாங்கிறான், நீ சூப்பம் உடல் உள்ள அந்த கரணங்கள் மட்டும் முடிச்சுக்கிட்டு அதை ஆன்மாங்கிற ஐபொறிகளுக்கு என்ன சொன்ன அதேதான். ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாது. அதே மாதிரி பாரு அந்த கரணங்கள் பாரு, சித்த சிந்திக்கத்தான் செய்யும் இல்லையா, அது சங்கல்பம் கொள்ளாது. மனம் வந்து சங்கல்பம் கொள்ளதான் செய்யும், அது சிந்திக்காது, எழுச்சி கொள்ளாது, நிச்சயிக்காது. அகங்காரம் எழுச்சி எழுச்சியை தூண்டு வேலை தான் செய்யும், வேற ஒரு வேலையும் செய்யாது. புத்தி நிச்சயத்தான் நிச்சயத்தலை மட்டும்தான் செய்யும், மற்ற மூணு கரணங்களின் வேலையை செய்யாது. ஆனா ஆன்மாங்கிறது தெரியுமா, சித்தத்தை கொண்டு சிந்தித்தும், மனத்தை கொண்டு சங்கப்பித்தும், அகங்காரத்தை கொண்டு எழுச்சி விட்டும், புத்தியை கொண்டு நிச்சயித்தும், நாலு அந்த கரணங்களையும் பயன்படுத்தி நாலு செயல்களையும் செய்கிறது ஆன்மா. அந்த கரணங்கள் ஒவ்வொரு பேரத்தான் செய்யும் இல்லையா. ஆகையினாலே இந்த அந்த கரணங்களில் வேறாத ஆன்மா உள்ளது என்று சொல்லி அப்படியே அந்த ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்றார். என்ன அப்படின்னா அந்த ஆன்மாவுடைய இலக்கணம் என்னவென்றார், இயல்பு என்னவென்றார், இப்படி அந்த கரணங்களோடு கூடி அவற்றின் மூலமாக ஞானேந்திரியம் கண்மேந்திரியெல்லாம் கூடி வந்து ஐந்து அவத்தைகளை அடைந்து வரும். இதுதான் ஆன்மாவுடைய இலக்கணம் என்று நாங்கள் அதில் சொன்னேன். அந்த ஐந்து அவத்தைகள் என்ன, நனவு கனவு உறக்கம் பேர் உறக்கம் உயிர் படங்கள் இல்லையா. அதே சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்று ஆசிரியர் மெய்கண்டார் மேற்கொள்கையை சொல்லியிருக்கின்றார். இப்படி அந்த கரணங்களோடு கூடி அஞ்சபத்தை படுவது எதுவோ அதுதான் ஆன்மா. அப்ப கேட்டா ஏன் இந்த ஆன்மா போய் அந்த கரணங்களோடு கூடணும், என்ன அவசியம் வந்தது? இப்ப எப்பேற்பட்ட ஆளு நான் ஏன் அவன் கூட சேர்றான் அப்படின்னு சொல்றதுமே கேட்போம். ஏன்னா ஆன்மா சித்துப்பொருள், அந்த கரணம் சடப்பொருள். சித்துப்பொருள் சடக்கருவிகளை சேர்ந்துதான் அறியணுமா அப்படின்னா அது காரணம் என்னவென்றால், இந்த ஆன்மா அனாதியே ஆணவ மலம் என்ற மலத்தால் அறிவு தடைபட்டு கிடக்கின்றது. அந்த ஆன்மாவும் அது எப்போ வந்து சேர்ந்தது, அது ஆன்மா என்று உள்ளதோ அன்றே ஆன்மா அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆன்மா உள்ள போதே ஆணவமும் உள்ளது, உள்ளதுகள் மட்டுமல்ல ஆன்மா அறிவை மறைத்துக் கொண்டும் உள்ளது. ஆன்மாவும் அனாதி, ஆணவமும் அனாதி, ஆன்மாவை ஆணவமலம் மறைக்கின்ற அந்த தொழிலும் அனாதி. இப்படி அனாதியே மலமறைப்பு இருப்பதனாலே கொஞ்சம் அந்த மலமறைப்பு நீங்கி இந்த அந்த கரணங்கள்லாம் கிடைச்சாதான் இது உலகத்தை அறிய முடியும். அதனாலே சகசமலத்தினால் இது அறிவு தடைப்பட்டதனாலே அந்த தடையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு உலகத்தை அறியும் பொருட்டு இது அந்த கரணங்களோடு கூடுகிறது, கூடி உலகத்தை அறிகிறது. உலகத்தை அறிஞ்சு வந்தாலும் எப்பவும் அந்த அறிவு நிலையில விழிப்பு நிலையில இருந்து அறிந்து கொண்டே இருக்க முடியவில்லை. ஏன்னா கேவலாவத்தை இதுக்கு பெரிய அனுபவம் இருக்கிறது. ஆகவே அந்த நிலையை நோக்கி திரும்புகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருவிகளை விட்டு 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 அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள்னு வேற வந்து அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் இந்த நனவகத்தைக்கு வருது. இப்படித்தான் இந்த கருவி கட்டணங்களோடு கூடி இந்த ஆன்மா அஞ்சவத்தை அடைகிறது என்று சொன்னாங்க. இதுதான் பசு இலக்கணம் கூடுகின்ற பசுவாகிய ஆன்மா அந்த கரணம் முதலிய கருவிகளோடு கூடி நனவு கனவு முதலிய அஞ்சவத்தைகளை அடையும். இதுதான் பசுவின் இலக்கணம் ஆன்மாவின் இலக்கணம் சொன்னாங்க. இதை கேட்ட உடனே ஒருத்தன் என்ன கேட்கிறான்னா, இந்த ஆன்மாவின் இலக்கணம் நீங்க நல்லா சொன்னீங்க சார், இந்த மாதிரி அந்த கரணங்களோடு கூடி அஞ்சவத்தை படுவதுதான் ஆன்மா இலக்கணம் சொன்னீங்க சரிதான். என்ன இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னார் இல்லையா, அரசனும் அமைச்சரும் போல. யாரே ஆன்மா அரசன் போல, அந்த கரணங்கள் அமைச்சர் போலன்னு. அரசனும் அமைச்சரும் போல இந்த ஆன்மா அந்த கரணங்களோடு கூடி அவற்றின் வாயிலாக இந்திரியங்கள் ஞானேந்திரிய கண்ணேந்திரியது கூடி அறிகிறது செய்கிறது. அப்போ அங்க முதல்வன் செய்ய வேண்டிய வேலை எதுவும் இல்லை உங்களுக்கு. ஆனா ஒரு வேலை இருக்கு, என்னன்னா இந்த அந்த கரணங்களையோ இந்திரியங்களையோ இவையெல்லாம் தங்கியிருக்கக்கூடிய இந்த தூள உடல் சுக்கும் உடலையோ உயிரால் படைத்துக் கொள்ள முடியாது. இப்ப இறைவனுடைய வேலை என்னன்னா மாயையிலிருந்து இந்த கருவி கரணங்களை உடலெல்லாம் படைத்துக் கொடுக்கணும். அதோட இறைவனோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கருவி கரணங்களை கொண்டு இந்த உயிரே அறிந்து கொள்ளும், அஞ்சவத்தை படும், மறுபடி நனவகத்தை கொண்டு அறிந்து கொள்ளும் இல்லையா. நான் படைத்துக் கொடுத்ததோட இறைவன் வேலை முடிஞ்சது. கொடுக்கிற காலத்துல வேணா ஒழுங்கிட்டு போறான். நடுவுல படைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் நடுவுல இறைவனுக்கு ஒன்றும் வேலையில கொடுத்து அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அமைச்சரும் அரசரும் போல அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அங்க மூணாவது வரைக்கும் வேலை இல்லையே அரசன் அமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பேசி முடிவெடுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மாவும் அந்த காரணங்களோடு சேர்ந்து சிந்தித்து ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து செயல்களெல்லாம் செய்து அறிய வேண்டியது அறிந்து செய்ய வேண்டியது செய்து அப்ப அந்த முதல்வனின் உபகாரம் ஒன்றும் தேவையில்லை போலுமே போலும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அப்ப சொல்ற இந்த கருவிகள் காரணங்களோடு ஆன்மா வந்து சேர்ந்திருந்தாலும் அந்த இடத்திலும் முதல்வனுடைய உபகாரம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் கருவிகரணங்களை கொண்டு ஆன்மா தானாக அறியாது, குணத்துக்குத்தான் அது உணரும். அதான் சார் குணத்திற்குதான் கருவிகரணங்கள் இருக்குதே, கருவிகரணங்கள் உணர்த்தும். கண்ணு உருவத்தை உணர்த்துது, காது ஓசை உணர்த்துது இல்லையா, அது இந்த உருவம் தான், அது இன்ன ஓசை தான் அந்த கர்ணமாகிய புத்தி நிச்சயம் பண்ணி உணர்த்துது. போதுமே நீங்களே மூணாதிபத்தில் உணர்த்த உணர்ந்ததுன்னு என்ன சொன்னீங்க, கருவிகரணங்கள் உணர்த்த உணர்ந்ததுன்னு சொன்னீங்க. கருவிகரணங்களே இறைவன் படிச்சு கொடுத்துருக்காரு, அதுல நம்ம அதை நம்பி நன்றியா இருக்க வேண்டியதான். அவர் தான் படிச்சு கொடுத்துருக்காரு, நம்மளால படிக்க முடியாது. அதுக்கு மேலேயே ஏன் இறைவன் இறைவன் சொல்றீங்க, அம்மா அப்பா தான் பிள்ளைங்க படிப்பு சேர்த்து விட்டாங்கன்னா இல்லையா, படிக்கிறானா ஒரு நாலு நாள் பார்ப்பாங்க, அப்புறம் அவனால தானே படிக்கணும் வைக்கணும் இல்லையா. அத மாதிரி கருவிகரணங்களை உனக்கு படிச்சு கொடுத்தாச்சுப்பா, நீ அறிய வேண்டியதை அறிஞ்சு செய்ய வேண்டியதை செஞ்சு நல்லபடியா அப்படின்னு இறைவன் வந்து வாழ்த்தி விடை கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க சிலர். இப்ப என்ன சொல்றாருன்னா, ஆசிரியர் மெய்கண்டார் கருவிகரணங்களோடு கூடிய போதும் அந்த முதல்வன் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும், செய்தால்தான் உயிர் உயிருக்கு அறிவினைகளும் செயல்திகளும் நிச்சயங்களும். ஆகவே சந்திரநாதன் சொன்னார், 80 சூத்திரம் என்பதை சோகனின் இவ் ஆன்மாக்கள் எடுத்து தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் முதலில் சொல்லினார். சில கருத்துரைகள் அப்படி கேட்கும் போதே அதை பற்றி உணர்வை பெருக்கெடுக்க செய்யும். அந்த மாதிரி கருத்துரை இந்த 11வது யுத்தர கருத்துரை மாதிரி இந்த 5வது யுத்தர கருத்துரை, 5வது யுத்தம் 11வது யுத்தத்தோடு ஒப்புநோக்கத்தக்கது. நான் முந்தைய சூத்திரங்களை நினைவு கூறுவதற்காக திருப்பி திருப்பி பார்க்கலாம், அது விரைவாக திருப்பி பார்த்தேன். இதை விட விரிவா விளக்கமா அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, சொன்னதன் பயனாகத்தான் நான் திருப்பி பார்க்கும் போது இப்ப உங்களுக்கு கேட்டுக்க முடியுது இல்லையா. ஆகவே அந்த சிறப்பு இதற்கு முன் உங்களுக்கு பாடம் சொன்னவர்களை சார்ந்தது. ஆனால் இனி சொல்ல இருக்கின்ற 11வது யுத்தத்தை போய் நான் இப்ப வந்து சொல்ல முடியாது, அது இத்தனை சுத்தங்களை தாண்டி அங்க போக முடியாது. 11வது யுத்தம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், 5வது யுத்தத்துக்கும் 11வது யுத்தம். ஏன்னா அதுவும் ஒரு உபகாரம் உணர்த்துவது, இறைவன் நமக்கு செய்கின்ற ஒரு உபகாரத்தை உணர்த்துவது 11வது யுத்தம். அது மாதிரி இறைவன் நமக்கு செய்கின்ற மற்றொரு உபகாரத்தை உணர்த்துவது இந்த 5வது யுத்தம். அது கருத்துறையிலேயே சொல்லியிருக்கிறது, உபகாரம்ங்கிற வார்த்தை. தமிழில் உதவி என்று சொல்லுவோம், பழமொழியில உபகாரமும், உபகாரத்துக்கு எதிர்ப்பதான் அபகாரம். அபகார நிந்தை பட்டு உடலாடையும் வர அப்படின்னு சொல்லுவார். உபகாரம் செய்யாட்டம் பகவான் அபகாரம் செய்யக்கூடாதுமாங்க, என்ன உபகாரம் செய்யக்கூடாதுமாங்க. ஆனா சுவாமி உபகாரம் மட்டும்தான் செய்யறார், நான் என்னுடைய அறியாமையினால அவர் உபகாரம் பண்றாருன்னு சொல்லுவேன். சுவாமி போட்டு பாடா பண்றாரியா என்ன அப்படின்னு, ஆனா அவர் உபகாரம் தான் செய்யறார். என்னை பிடித்திருக்கின்ற ஆணவ பிடிப்பு அது சக்தி கெடுவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன், அதை தவிர வேற எதுவும் செய்யறேன் இல்லையா. நான் என்ன பண்றேன், இன்பம் துன்பம் அதை பகத்து காணுங்க இல்லையா. நான் இன்பம் செய்தாலும் கோயிலுக்கு ஓடி போய் கும்பிடுறேன், துன்பம் செய்தா போன கோயிலுக்கு போனான் எத்தனையோ தடவை போயாச்சு. சுவாமி என்ன உபகாரம் செய்கிறா என்பதை இந்த 5வது யுத்தம் நம்ம உணர்த்துகிறேன். இது ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் சொல்லி இறைவன் செய்யும் உபகாரம்னு சொல்லலாம், அது இறைவன் சிவபெருமான் நிலைநாட்டியாச்சு, சிவபெருமான் செய்யும் உபகாரம் சொல்லலாம். சிவபெருமானுக்கு எத்தனையோ பேர் அரண் அரண் பின்வரும் சூத்திரங்கள் தான் சொல்ற அந்த பேரை சொல்லலாம். எல்லா பேரையும் விட்டுட்டு தமது முதல்னு ஒரு பெயரை வைக்கிறார் ஐயா, அது ஒரு தனித்தன்மையான பெயர். தமது முதல் என்றால் அது இறைவனை தான் புரிஞ்சுது, சிவபெருமான தான் புரிக்குது. ஆனா தமது முதல் அப்படிங்கும் போது அவரோட சீட்டை பிடிக்குது இல்லையா. இப்ப அப்பா தான் இருக்கிறார், பேங்க்ல மேனேஜர் இருக்காரு இல்லையா, வாங்கும் போது அந்த உறவை குறிக்குது. மேனேஜர் சொன்னா அவரோட சீட்டு, அந்த கோஷம் குறிஞ்சது இல்லையா. அது மாதிரி தமது முதல் என்பது இறைவன் தான், சிவபெருமான் தான், உயிருக்கு உயிராக நிற்பவன் என்று பொருள்படும். தமது முதல் தமது அந்த தம் என்பது உயிர்களை குறிக்கிறது. உயிர்களுக்கும் முதல்வன் என்றால் எப்படி உயிர்களுக்கு முதல்வனா இருக்கிறான், உயிர்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்து கொண்டு ஏன் உயிர் உயிரா இருக்கிறான், அந்த உயிர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு தான். உயிர்க்கு உயிராக இருந்து கொண்டு அந்த உயிர் எதை அறிய வேண்டுமோ, வினைக்கு ஈடாக எதை அறிய வேண்டுமோ அதை உணர்த்துபவனாக அங்கு முதல்வன் உயிர்க்குயிராக விளங்குகின்றான். உயிர்க்குயிராக விளங்கும் முதல்வன் என்பதுதான் தமது முதல் என்பதற்கு பொருள். அதனால படைச்சு கொடுத்துட்டு அவன் வந்து நம்மளை விட்டுட்டா நம்ம கருவிக்கு படைச்சு கொடுத்த கருவிகளை கொண்டு நாம அறிய முடியாது. நம்ம உடல் வந்து ஏழு வகை பிறவிகளிலே, ஏழு வகை பிறவிகளுக்கு அந்த அதுக்குள்ள உட்பட்டது ஏழு வகை பிறவிகள், இது மனித பிறவி உடல். அதுல யோனி பேதங்கள்லாம் சொல்றாங்க, ஏழு வகை பிறவிக்கும் யோனி பேதம், தாவரத்திலிருந்து தேவர்கள் வர ஏழு வகை பிறவி, அதுல யோனி பேதம் மொத்தம் எத்தனை யோனி பேதம், 84 லட்சம் யோனி பேதம், 84 லட்சம் யோனி பேதம். இந்த 84 லட்சம் யோனி பேதங்களை கொண்ட எல்லா உடம்புகளையும் கருவி கரணங்களையும் பெருமான் தான் படைச்சிருக்கான். படைச்சு யாருக்கு கொடுத்திருக்கான், உயிர்களுக்கு கொடுத்திருக்கிறான், கொடுத்துட்டு விட்டுறல, உயிர்ப்பு உயிராக இருக்கிறான் இல்லையா. அதான் உரை சேரும் 84 லட்சம் யோனி பேதம் நிலை சேர படைத்து இல்லையா, படைத்து கொடுத்துட்டான் இவ்வளவுதான் சொல்லல, படைத்து உயிர்ப்புயிராய் அங்கங்கே நின்றான் என்று சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன் உயிர்ப்புயிரா நிக்கணும் அப்படின்னா, அந்த உயிர்ப்பு உணர்த்துவதற்காக நிற்கணும். நின்றான்னா நின்று உணர்த்துகிறான் அர்த்தம் இல்லையா. அவனை எங்க அப்படின்னா அவன் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாமோ அல்லது ஆற்றுக்கு போயிருக்கிறாமோ, ஆற்றுக்கு போயிருக்கிறான்னு அங்க போய் குளிக்கிறான் அர்த்தம். அதே மாதிரி உயிர்ப்புயிரா நின்றான்னா நின்று உணர்த்துகிறான் அர்த்தம். அந்த காரணத்தை மட்டும் சொல்லுவாங்க, அது அந்த காரியத்தையும் குடிக்கும். ஹோட்டலுக்கு போயிருக்கிறான்னா இங்க போய் சாப்பிடறான்னு அர்த்தம். அது மாதிரி உயிர்ப்புரா நிற்கிறானா நின்று உணர்த்துகிறான்னு அர்த்தம். காரியத்தை தான் அங்க காரணமா உபசரிச்சிருக்கிற. அப்ப படைத்தது கொடுத்தது உன விட்டுமில்ல உணர்த்துகிறான்னு சொன்னார். அதான் இங்க அந்த அப்படி உணர்த்துதல் தான் இங்கு தமது முதல் செய்யக்கூடிய உபகாரம். கருவி கரணங்களை எல்லாம் படைத்து கொடுத்தாலும் அமைச்சர் போல இந்த கருவி கரணங்கள் எல்லாம் அரசனாகிய உயிருக்கு இருந்தாலும் அங்கு உயிர்ப்புயிராக இருந்து முதல்வன் உணர்த்த வேண்டும். அது அந்த எப்படி உணர்த்துகிறான், அவன் தான் உணர்த்துகிறான், அந்த உபகாரத்தை செய்கிறான் என்று சொல்வது அஞ்சாம் சூத்திரம். இத்தனை சூத்திரங்களுடைய செய்திகளை அறிகின்றோம். அப்படி அறிந்து வருகின்ற நமக்கு அந்த சிவபெருமான் மீது பக்தியை பெருக்கெடுக்க செய்வது இந்த ஐந்தாம் சூத்திரத்திலிருந்து தான். மற்றதெல்லாம் செய்திகளாக கேட்டு வருவோம். உபகாரம் செய்யறாங்க போது ஒரு அன்பு நமக்கு வராமல் இருக்குமா, உபகாரம் செய்யறவங்க போய் நம்ம நினைச்சு பார்க்காம இருக்கலாமா. அப்ப அந்த உபகாரம் இல்லைன்னா நமக்கு அறிவு என்பதே இல்லை இல்லையா. ஒரு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த பிசினஸ் ஒரு முதல் போட்டு தானே தொடங்கியிருப்பாரு. அப்ப அந்த முதல் போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொருள் வசதி இருக்கணும் இல்லையா. அப்ப அந்த பொருள் வசதி இருந்ததுனால நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியதான். என்ன கேட்டா அவர் முதல் போட்டிருக்காரியா, சும்மாவா ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளவு முதல் போறதுக்கு என்னால முடியணுமே, ஏன் இருக்கணுமே அப்படின்னு. சரி அப்ப பெரிய ஒரு முதல் போட்டே ஒரு போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சாரு. அந்த முதல்ல அவர் எப்படி சம்பாதிச்சாரு, அந்த இன்வெஸ்ட்மெண்டா போட்ட பணத்தை எப்படி சம்பாதிச்சாரு, இந்த வேலை பார்த்து பார்த்து பார்த்துட்டார். அதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்தார். சரி அந்த வேலை அவருக்கு எப்படி கிடைச்சது, என்னென்ன கோர்ஸ் எல்லாம் படிச்சார், தகுதியை வளர்த்துட்டார். அதை எப்படி படிச்சாரு, அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி படித்தார் இல்லையா. அந்த அறிவை எப்படி அவருக்கு கிடைத்தது என்றால் எம்பெருமான் விளக்கியதனால் கிடைத்தது. ஏனென்றால் அந்த அறிவு அனாதியே ஆரம்ப வரைக்கும் அகப்பட்டு கிடந்தது. அந்த அறிவு ஒன்றையும் அறிய முடியாத மாற்றாமையிலே கிடந்தது. இருவிலே அகப்பட்ட கண் எப்படி ஒன்றையும் காண மாட்டாது இல்லையா, அறியாமல் இருக்குமோ அது போல அறியாமையில் இருந்த அந்த அறிவை தத்துவ கருவிகளை தான் கொடுத்து அந்த மலமரிப்பை நீக்கி அந்த அறிவை விளங்க செய்து அந்த அறிவு தான் முதல்ல முதல். அந்த அறிவுங்கிற முதலை வச்சுதான் இந்த முதலை வந்து அவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறார். ஆகவே எனக்கு வாழ்முதலா இருந்தது நான் முதலீடு செய்த பணம் அப்படிங்கிறோம். அந்த பணத்துக்கும் வாழ்முதலா இருப்பது நம்ம அறிவு. அந்த அறிவையும் தந்தது இறைவனுடைய திருவருள். அதனால அவன் தான் வாழ்முதல் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளை சொன்னார். ஆகவே அந்த உபகாரம் தான் எல்லாரையும் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றபடி அந்த உபகாரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உலகையிலே பார்க்கிறோமே, நாம் ஒருத்தருக்கு லேசா வழிகாட்டினா அவன் புடிச்சுக்கிட்டு விரும்பி முன்னேறிக்கிறான், இன்னொருத்தருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவா தான் அவனுடைய முன்னேற்றம் ஸ்லோவா இருக்கும். அது மாதிரி இறைவனுடைய உபகாரத்தை நல்லா பயன்படுத்தப்பட்டு முன்னேறுகின்றார்கள். ஆனால் யாரோ அப்ப உபகாரம் செய்வதனால தான் நம்ம முன்னேறிக்கிறோங்கிறது அது எல்லாருக்கும் தெரியுமான, அது வேற விஷயம். நாம உழைச்சையா நான் உழைச்சா பண்ணினேன் அது எனக்கு இன்னார் உதவி செய்தார். இறைவன் அது அப்படியே ஒன்று நினைப்பேன். நான் இந்த சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒரு சமத்துவம் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே சமத்துவம் தான் பிடிக்கும், எல்லாரும் ஒன்று என்று சொல்வதுதான் நமக்கு பிடிக்கும். சமத்துவத்தை பேண வேண்டும். அந்த சமத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இந்த அஞ்சாம் சூத்திரம். சமத்துவம்னா பெரிய சூத்திரம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள உள்ள ஏற்ற கால்வழி தான் நம்ம நினைக்க கூடாது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் மனிதன் நினைக்கணும், மனித நேயம் வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, என்னதான் ஒரு மனிதர் வந்து ஒருவர் ரொம்ப சிறப்பானவராக இருந்தாலும், ஒருவர் மேதையாக இருக்கலாம், ஒருவர் வந்து பேதையாக இருக்கலாம், ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம், ஒருவர் ஏழையாக வறியவராக இருக்கலாம், இப்படி பலருக்கும் பல வேற்றுமைகள் இருக்கு. ஆனால் இறந்து விட்டால் அப்புறம் எல்லாரும் ஒன்றுதானே. இறப்புக்கு பிறகு மேதையின் இருக்கு, பேதையின் இருக்கு, செல்வந்தன் இருக்கு, ஏழைகள் எல்லாருக்கும் ஆரடி நிலந்தா குந்தம் என்றெல்லாம் சமத்துவம் சொல்வார்கள். நம்ம கேட்டுக்கிறோம், அவர் என்ன சொல்வாரு, இறப்புக்கு பிறகு எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். ஆசிரியர் மெய்கண்டா என்ன சொல்றாருனா, இறப்புக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எல்லாரும் ஒரு பண்பில் ஒத்து விளங்குகின்றோம். எல்லாரும்னா எல்லாரும் சொன்னாங்க உயர்தினை இல்லையா, மனிதர்கள் மட்டும்தான் குறிக்கும். மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் கூட தான் நம்ம சௌக்கம் பேசுறோம். அந்த எல்லையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு மெய்கண்டார் அவர்கள் அந்த எல்லையெல்லாம் உடச்சி எரிஞ்சு மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் நம்மோட கீழான பிறவி, நம்மோட மேலான பிறவி எடுத்துக்கணும். தேவர்கள் நம்ம மனிதர்களாக, மனித பிறவி நம்மோட மேலான பிறவியாக இருக்க தேவர்கள், அந்த பிறவியில வாழ்ற உயிர்கள், நம்ம விட தாழ்ந்த பிறவி விலங்கு பிறவியில வாழ்ற உயிர்கள், குளப்பூச்சி பிறவியில வாழ்ற உயிர்கள், தாவரங்களாக செடிகுடிகளாக வாழ்கின்ற உயிர்கள், மனிதர்களாக வாழ்கின்ற உயிர்கள். மனிதர்களுக்கு எத்தனை வேற்றுமை இருக்கு, பெரிய பெரிய விஞ்ஞானியா இருக்கிறார், பெரிய விளையாட்டு வீரரா இருக்கிறார் இல்லையா, எங்க இன்னும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்குகிறார்கள் ஒவ்வொருவரும். அவர்கள் அத்தனை வேலையும் எடுக்கும், ஓர் அறிவு கொண்ட தாவரத்தையும் எடுத்துக்குவோம், ஆறு அறிவு கொண்ட பெரிய பெரிய சாதனையெல்லாம் செய்த மனிதனையும் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஈரடியாலே மூவுல கலந்த தேவர்களையும் எடுத்துக்குவோம். இந்த எல்லா உயிர்களும் ஒரு விஷயத்தில் ஒத்துதான் விளங்குகின்றன என்று ஆசிரியர் மெய்கண்டா சொல்றார். இப்ப வாழ் போதே இறப்புக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம் எல்லாம் ஆரடி மனந்தாயா எல்லாத்துக்கும், அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இல்ல. வாழும் போதே எல்லா உயிர்களும் ஒரு விஷயத்தில் ஒத்துதான் காணப்படுகின்றன. அந்த ஒற்றுமையை பார்க்கும் போது வேற்றுமை எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு தள்ளிடலாம். அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் மெய்கண்டா. வாழும் போதே எல்லா உயிர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையா, என்ன ஒற்றுமை அப்படின்னு சொன்னாங்க. அது அஞ்சாம் சுதத்தை கேட்கணும், என்ன ஒற்றுமைன்னா அஞ்சாம் சுதம் என்ன சொல்றாரு, விளம்பிய உள்ளது மெய் வாய் கண்மூக்கு, மெய் வாய் கண்மூக்கு நாலு சொல்லியாச்சு, அப்ப ஒன்னும் நம்ம எடுத்துக்க கூடாதா, சரி விளம்பிய உள்ளது மெய் வாய் கண்மூக்கு சரியை சொல்லுவோங்க. அளந்தறிந்து ஐயா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமிழருள் காந்தங்கண்ட பிரசாத சபையை என்பது அஞ்சாண்டு என்ன விளம்பிய உள்ளத்து. ஆசிரியர் மெய்கண்ட ஆன்மாவை உள்ளம் உள்ளம் என்ற பெயராலே அழைப்பார். என்ன ஆகவே விளம்பிய உள்ளத்துன்னு சொன்னா சொல்லப்பட்ட உயிராலே, அதே சொல்லு தொடங்கும் போதே சொல்லப்பட்ட உயிராலே தொடங்குகிறார். ஆமா இது எத்தனாம் சுத்திரம், அஞ்சாம் சுத்திரம், இதுக்கு முந்தினது நாலாம் சுத்திரம், அங்க உயிரின் இலக்கணம் தானே சொல்லப்பட்டது, பசு இலக்கணம் தானே, அதுக்கு முந்தின சுத்திரம் மூணாம் சுத்திரம், அங்க உயிர் உண்மைதான் நிலைநாட்டப்பட்டது, எது ஆன்மா நிலைநாட்டப்பட்டது. இப்ப மூணாம் சுத்திரத்து நாலாம் சுத்திரத்து இப்போ ஆன்மாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆகவே சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவாலேன்னு தொடங்குற, விளம்பிய உள்ளத்து தொடங்குற, விளம்பிய உள்ளத்து சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினாலே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகள், பொறிகளை சொன்னா உட்கருவிகளாகிய அந்த கரணங்களையும் சேர்த்துக்கணும். மன புத்தி சித்த அலங்காரமாகிய அந்த கரணங்கள், இந்த பொழிப்பை மட்டும் கழிவு, மெய் வாய் கண்மூக்கு செய்தி ஆகிய பொறிகள், மன புத்தி அலங்காரத்தில் அந்த கரணங்கள் இவையெல்லாம் அளந்து அறிந்து தத்தமக்குரிய விடயங்களை அளவிட்டு அறிந்து. அது என்ன தத்தமக்குரிய விடயங்கள், கண்ணுனா உருவம் என்ற விடயத்தை தான் அறியும், அதை போய் ஓசையை அறிந்தா எப்படி அறியும் இல்லையா. ஒரு ஒரு பாட்டுதான் காதல நல்லா பஞ்ச வச்சு அடைச்சிட்டு இங்க பாட்டை தான் கண்ணால கேட்கறேன்னா முடியுமா, அது அதற்குரிய விடயத்தை தான் அறியும், அதான் தத்தமக்குரிய விடயங்களே என்றார். ஆகவே இந்த மூன்றாம் சுத்திரத்திலும் நான்காம் சுத்திரத்திலும் சொல்லப்பட்ட அந்த ஆன்மாவினாலே, ஆன்மாவின் துணை கொண்டு இந்த ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் எல்லாம் தத்தமக்குரிய விடயங்களை அளவிட்டு அறிந்தும், அளந்தறிந்து அளந்து அறிந்தும் ஒரு உண்மை கொடுக்கணும், அளவிட்டு அறிந்தும் அறியா தத்தம் விடயங்களை அறிந்திருந்தீங்க அப்புறம் அறியான்னு கையெழுத்தீங்களேண்ணா, விடயங்களைத்தான் அறிகின்றனவே கூடிய அப்படி அறிகின்ற தம்மை அறியா, தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அறியா. விளம்பிய உள்ளத்து சொல்லப்பட்ட ஆன்மாவினால்தான் செலுத்தப்பட்டு இந்த பொறிகள்லாம் தத்தம் விடயங்களை அறிகின்றன, தத்தம் விடயங்களை மட்டும்தான் அறிகின்றனவே கூடிய எந்த பொறியாவது கண்ணை தான் இந்த பொறி என்றோ, தான் கண் என்று கண் அறிவதில்லை, செவி என்று செவி அறிவு, தன்னை செவி என்று செவி அறிவதில்லை, தனக்குரிய விடயத்தை அறியது அவ்வளவுதான். ஓசையே கேட்கிறது, உரு கண்ணு உருவத்தை பார்க்கறது, நாக்கு சுவை அறியும். சத்தமுக்குரிய விடயங்களை இந்த பொறிகள் அறிகின்றனவே ஒழிய தம்மை செலுத்துகின்ற அந்த ஆன்மாவை அறிவதில்லை. மூணு நாளில் சொல்லப்பட்ட ஆன்மாவினால்தான் செலுத்தப்பட்டு இந்த பொறிகள் தான் தத்தம் விடயங்களை அறிகின்றன. ஆனால் எந்த பொறியும் தன்னையும் அறிவதில்லை, தன்னை செலுத்துகின்ற ஆன்மாவையும் அறிவதில்லை. அதான் அளந்தறிந்து அறியானார். ஆங்கவை போல, ஆங்கவையில ஆங்கு என்பதற்கு தனியா பொருள் இல்லை. ஆங்கவை போலன்னா அவை போலன்னா, அவை போல, அவை போலன்னா அந்த பொறிகள் போலத்தான். தாம், தாம்னா ஆன்மாவும், தம் உணர்வின் தமி, தமி அவர்கள் ஆன்மாவின் உணர்வுக்கு முதல்வனாக இருக்கின்ற அந்த சிவபெருமானின் திருவருளும். தாம், தாமும் ஆன்மாவாகிய தாமும் அந்த ஆன்மாவை செலுத்துகின்ற முதல்வனின் திருவருள் இருக்கு. அங்க வேண்டிய சொல்லு சேர்க்கணும், வேண்டிய சொல்லுக்கு எங்கேயும் போக வேண்டாம், அந்த அடந்தறிந்தறியாவை இங்கேயும் சேர்க்கணும். விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அடந்தறிந்து அறியா, தாங்கவை போல தாம் தம்முணர்வின் தமி அருளால் அறந்தறிந்து அறியார். தமி அருளுக்கு அப்புறமும் அறந்தறிந்து அறியாவ சேர்த்துக்கணும். முன்னாடி அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும், பின்னாடியே சேர்த்துக்கணும். விளம்பிய உள்ளத்து மூன்று நான்கு சூத்திரங்களிலே சொல்லப்பட்ட உள்ளத்தாலே ஆன்மாவாலே மெய்வாய் கண்மூக்கு செவியெல்லாம் அறந்தறிந்து தம்முடைய விடயங்களை அளவிட்டு அறிந்து அறியா, அப்படி அறிகின்ற தம்மையும் அறியா, தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அறியா. ஆங்கவை போல, அந்த பொறிகள் போல தாம் இந்த ஆன்மாவும் தம் உணர்வின் தமி அருள், தம் உணர்வின் தலைவனாகிய அந்த பெருமானின் அருளால், அருள் இருக்குல்ல அருளால், ஒரு ஆள் சேர்த்துக்கோங்க அருளால். அப்புறம் அளந்தறிந்தறியாவது கொண்டு வாங்க, அளந்தறிந்து வினைக்கீடாக அறிய வேண்டியவற்றை இந்த ஆன்மாக்களும் அறிந்து அறியா, அப்படி அறிகின்ற தம்மை ஆன்மாவாகிய தம்மையும் அறியா, தம்மை செலுத்தக்கூடிய முதல்வனையும் அறியா. எப்படி பொறிகள் வந்து தமக்குரிய விடயங்களை அறிகின்றன ஆனால் தம்மையும் அறிவதில்லை, தம்மை செலுத்தக்கூடிய ஆன்மாவையும் அறிவதில்லை, அதை போலத்தான் ஆன்மாவும் நம் உணர்வுக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானின் அருளாலே அறிகின்றன. எவற்றை அறிகின்றன? வினைப்பழங்களை அறிகின்றன. அந்த வினைப்பழங்களை தான் அறிகின்றன ஒழிய, அப்படி அறிகின்ற தம்மையும் அறிவதில்லை, தம்மை செலுத்துகின்ற முதல்வனின் அருளையும் அறிவதில்லை. முதல்வன் இல்லை, முதல்வன் சொன்னமா அருள் பாருங்க, ஏன்னா அவன் அந்த கருணையோடு அறிவிக்கிறான், அந்த கருணையே அறிவதில்லை, அப்ப அந்த முதல்வனையும் அறிவதில்லை. அதனாலதான் சொன்ன, ஒரு ஆன்மா வந்து மனிதராக இருக்கலாம், மனிதர்களின் பெரிய சாதனையாளராக இருக்கலாம், தேவராக இருக்கலாம், ஈரடியான மூல கலந்தவராக இருக்கலாம், அல்லது மற்ற பிறவிகளில் தாவரம் விலங்கு பறவை எதிரெல்லாம் இருக்கலாம், எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு சமத்துவம் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, எந்த ஆன்மாவும் தம்மையும் ஆன்மா என்று அறிவதில்லை, தம்மை செலுத்தும் முதல்வனுடைய அருளையும் அறிவதில்லை. வேற எத்தனையோ அறிஞ்சு வச்சிருக்கலாம், அதெல்லாம் அளந்தறிந்து என்பது அடங்கும். வினைக்கீடா என்ன அறியணுமோ அறிஞ்சிருக்கான், அவன் செலுத்தி அவன் உணர்த்தினா அறிஞ்சிருக்கிறான், ஆனா செலுத்துவனே அறிவதில்லை, தன்னையும் ஆன்மா என்று உள்ளபடி அறிவதில்லை. இதை அறியாம வேற எத்தனை குடிச்சு குடிச்சு அறிஞ்சு என்ன பிரயோஜனம் கேட்கிறார். இல்லையா, நான் எவ்வளவு அறிஞ்சிருக்கேன் தெரியுமாங்கிறார். அது அந்த அந்த உணர்வுக்கு ஒரு பெரிய அந்த உணர்வை தகர்த்து இருக்கின்றார்.